செக்ஷன் 1. பணம் ஏன் முக்கியம்? பெரும்பாலான பணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. அதை சம்பாதிப்பது செலவழிப்பது அல்ல, ஆனால் அது என்ன மற்றும் அது எப்படி பெயர்படுது என்பது குறித்து உண்மையை யோசிப்பது. இது ஒரு விசித்திரமான விஷயமாக கேட்கலாம், ஆனால் இது உண்மை. நாம நம்முழு வாழ்க்கையையும் பணத்தை பயன்படுத்தி செலவிடுறோம், அதை ஒருபோதும் கேள்விப்படாமல். ஹென்றி போர்டு ஒருமுறை பெரும்பாலான மக்க வங்கி மற்றும் பண தொடர்பான அமைப்பை புரிஞ்சுக்கல என்பதே நல்லது என்று சொன்னார். ஏனெனில் அவங்க புரிஞ்சுக்கிட்டா புரட்சி நடக்கும். நீங்கள் ஃபாப் போர்டன் ஒத்துக்கிட்டாலும் இல்லை எனினும் இந்த கேள்வி சிந்திக்க வேண்டியதாக உள்ளது. நாம் தினமும் பயன்படுத்தும் பணத்தை பற்றி பெரும்பாலான நமக்கு என்ன தெரியவில்லை? இந்த பாடநெறி அந்த கேள்வியை சுற்றி உருவாக்கப்பட்டுள்ள இது முடிவடையும் போது பணம் உண்மையில் என்ன, தற்போதைய அமைப்பு ஏன் பெரிய பிரச்சனை உள்ள, பிட்கோயின் என்பது என்ன, அதை நீங்கள் எப்படி பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் என்பது குறித்து தெளிவான புரிதலை பெறுங்க. செக்ஷன் 2. பணம் என்னால் என்ன? பணம் தனிப்பட்ட மதிப்புக்கின்றதில்ல, அது விசித்திரமாக கேட்கலாம். ஆனால் சிந்திச்சு பாருங்க, யாரும் பணத்தை அதை சொந்த காரணத்துக்காக விரும்புவதில்லை. நாம் அதை வாங்கக்கூடிய பொருட்களுக்கு வேண்டுகிறோம். ஒரு டின் நோட்டு வரும் ஒரு காகிதம் தான். அதை பயனுள்ளதாக ஆக்கும் விஷயம் மற்றவர்கள் அதை நாம் உண்மையில் விரும்பும் பொருட்களுக்கு மாற்றிக்கொள்வதுக்காக ஏற்றுக்குவார்கள் என்பதே. இதுவே பணத்தை பரிமாற்றிலிருந்து வேறுபடுத்துரு. ஒரு பரிமாற்ற முறையில் பரிமாற்றம் வெற்றிகரமாக நடக்க வேணும், ஏன்னா இருவரும் ஒருவருக்கொருவர் வைச்சிருக்க பொருட்களை விரும்ப வேணும். நீங்கள் ஆப்பிள் வளர்த்தா, நான் வாழைப்பழம் வளர்த்தா, நாம் பரிமாற்றம் செய்யலாம். ஆனால் நீங்கள் உண்மையில் வாழைப்பழம் விரும்பினா மட்டுமே பாழ. பணம் இந்த பிரச்சனையை தீர்க்குது, ஏனெனில் அது அனைவருக்கும் எப்போது வேணுமானாலும் யாரோட வேணுமானாலும் பயன்படுத்த குதுவான ஒரு ஊடத்தை வழங்குகுது. ஏதேனும் ஒரு புற பணமாக நன்னா செயல்பட வேண்டுமெனில் அது மூணு விஷயங்களை செய்ய வேணும். அது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது பரிமாற்ற ஊடமா, அது கணக்கு அழகாக செயல்பட வேணும். இது நமக்கு வெவ்வேறு பொருட்களின் மதிப்பை அளக்கவும் ஒப்பிடவும் ஒரு பொதுவான முறையை வழங்குது. மேலும் அது மதிப்பை சேமிக்க, அதாவது அது காலப்போக்கில் அதை வாங்கவும் சக்தியை வைக்க வேணும். வரலாற்றில் பல விஷயங்கள் பணமாக பயன்படுத்தப்பட்டுள்ள சிப்பிக, உப்பு, மணிக, விலைமதிப்புள்ள உலோகங்க, தங்கமும் வெள்ளியும் குறைவாகவும் நீடிச்சும் உலலாவிய அளவில் ஏற்றுக்கப்பட்டும் இருந்ததா அவை இறுதியில் முக்கியமான பணமானது. ஆனால் தங்கதை எப்போதும் எடுத்து செல்வது சிரமம் இல்லையன். அதனால் வங்கிக களஞ்சியத்தில் வைச்சிருக்கும் தங்கத்துக்கு பதிலாக ரசீதாக காகித நோட்டுகளை வழங்க தொடங்கின. இந்த கால தங்க தரல என அழைக்கப்படுது. காலப்போக்கில் அரசுக தங்கில் இருந்த தங்கத்தை விட அதிகமாக காகித பணத்தை அச்சடிக்க தொடங்கின. பின்ன நீண்டின் செப்சி இவ்வளில் அமெரிக்கா அதிகாரபூர்வமாக டாலரை தங்கத்துடன் மாற்றம் உரிமையை முடிவுக்கு கொண்டு வந்தது. இது நிக்சன் ஷாக் என அழைக்கப்படுது. அந்த காலத்திலிருந்து பணம் பொருளாதார நிபுணங்க சோறும் ஸ்பியாட் பணமாக மாறியது. ஸ்பியாட் என்ன ஆணையனா என்பதாகும். இன்னும் நம் பணம் எந்த உட்புற ஆதாரத்தாலும் ஆதரிக்கப்படலை, அது அரசாங்கம் சொல்வதாக மட்டுமே உள்ளது. நாம் ஏதோ ஒன்றாக ஆதரிக்கப்படும் பணத்திலிருந்து யாரோ ஒருவராக ஆதரிக்கப்படும் பணத்துக்கு மாறிவிட்டோம். செக்ஷன் 3. நம்முடைய பணத்தில் என்ன தஃப்ரு? மக்க விலை உயர்வியை கேட்டாட்டா பொதுவாக அது விலை அதிகரிப்பதாக நினைக்கிறாங்க. அது உண்மைதான், ஆனால் அது ஒரு அடிக்குறி மட்டுமே. அதுக்கு பின்னுள்ள காரணம் இன்னும் அடிப்படையானது. பணத்தை இப்போது வரம்பில்லாமல் உருவாக்க முடியும், மேலும் அந்த செயல்முறையை கட்டுப்படுத்தும் மக்க ஒரு மிச்சரிய குழுவே. ஏதாவது ஒன்றை மதிப்புள்ளாக்குவது என்ன என்பதை யோசிக்குவோம். அசல் மோனா லீசா இந்த நகலும் விட அதிக மதிப்புடையது. அது ஷப்பாக இருக்குதுனா அல்ல, அது ஒரே ஒன்று என்பதா? குறைவு மதிப்பை உருவா. இதே தர்க்க பணத்துக்கும் பொருந்தும். ஏதாவது ஒன்று அழகுக அதிகமாக இருந்தால் ஒவ்வொன்று மதிப்பு குறையும். அமெரிக்க டாலர் இன்ஜிங்கம் டைம்ஸ் முத அதன் வாங்கும் சக்தியின் சேஞ்ச்மெண்ட்ஸ் 9% இருக்கும் மேல் இழந்துவிட்டு. ஹிண்டின சோடியில் நன்டென் காசுக இருந்த சீஸ்பெகர் இன்னும் டீஹைட்ரோடை விட அதிகமாகும். அது சீஸ்பெகர் மேம்பட்டாலா அல்ல ஒவ்வொரு இப்போ மதிப்பு முன்பை விட குறைஞ்சிட்டதா? உங்கள் சேமிப்போம், உங்கள் சம்பளமோ, உங்கள் வாங்கும் சக்தியும் எல்லாம் மெதுவாக காலப்போக்கில் குறைந்து கொண்டு இருக்கின்னு. நீங்கள் எதுவும் செய்யாத போதும் அந்த அமைப்பு இப்படித்தான் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதாதான். இந்த பிரச்சனையை தீர்க்க மை ஃபர்ஸ்ட் பிட்காயின் உருவாக்கப்பது. செக்ஷன் 4. பிக்காய் என்பது ஒரு டிஜிட்டல் நாணயம் மற்றும் டிசென்ட்ரலஸ் செய்யப்பட்ட கட்ட முறையாகும். பிட்காயின் என்பது ஒரு டிஜிட்டல் பணமாகும். இது மயம்ட்டது வரையறுக்கப்பட்டு மற்றும் அரசுகள் மற்றும் வங்கிகளின் கட்டுப்பாடுக்கு முற்றிலும் வெளியே இயங்கு. இந்த மூன்று பண்புகளும் முக்கியமான. மயமத்ததா மயம்ட்டது என்றால் எந்த மய அதிகாரமும் இல்லை, அரசு இல்லை, நிறுவனம் இல்லை, ஒரே ஒரு கட்டுப்பாட்டு புள்ளி இல்லை என்பதாகும். இந்த நெட்வொர்க் அதன் பயனாளர்களாக பராமரிக்கப்படுகிறது. மேலும் யாரும் எங்கேயும் கலந்து கொள்ளலாம். தற்போதைய நிதி அமைப்புடன் ஒப்பிடையில் பண அச்சிடுவது அல்லது வங்கியை தொடங்குவது சாதாரண மக்களுக்கு முற்றிலும் சாத்தியமற்றது. வரையறுக்கப்பட்டதாக வரையறுக்கப்பட்டது என்றால் யூசிம் ஹர் மில்லியன் பிட்காயின் சை விட அதிகமாக எப்போதும் இருக்காது என்பதாகும். அந்த எண்ணிக்கை அமைப்பில் உறுதியாக நிர்ணயிக்கப்பட்டு மற்றும் உலகளாவிய நெட்வொர்க் முழுவதும் ஒப்புதல் இல்லாமல் மாற்ற முடியாது. அரசு பண அளவு எல்லை இல்லாமல் அதிகரிக்கும் போது ஒவ்வொரு பிட்காயின்க்கும் ஒப்பீட்டில் அதிக மதிப்பு கிடைக்கும். இதுதான் அரசு பணத்துக்கு இல்லாத குறைவு. சுயாதீனமாக சுயாதீனமான என்றால் யாரும் உங்கள் பரிவர்த்தனைகளை தடுக்க முடியாது, உங்கள் நிதிகளை உறைய வைச்சு வைக்க முடியாது அல்லது விதிகளை மாற்ற முடியாது. பிட்காயின் என்பது எந்த வங்கி கணக்கிலும் இல்லாத வகையில் தணிக்க செய்ய முடியாது. பிட்காயின் விலை காரணமாக பெரும்பாலான மக்களுக்கு அது எட்ட முடியாது என தஃப்ரான எண்ணம் உள்ளது. ஆனால் நீங்கள் ஒரு முழு பிட்காயின் வாங்க வேண்டிய அவசியமில்லை. எப்படி ஒரு ரூபாய் டஃப் காசலாக உடைக்கப்படுகிறோ அதுபோல் ஒரு பிட்காயின் வைட் மில்லியன் யூனிக்கலாக உடைக்கப்படுது. அவை சட்டோஷிஸ் என அழைக்கப்படுகின்றன. சில ரூபாய்க்கு கூட நீங்கள் அர்த்தமுள்ள அளவு பிட்காயின் வைச்சிருக்கலாம். இந்த நெட்வொர்க் முன்னு பங்கேற்பாளர்களாக இயங்குது. பிட்காயின் அனுப்பும் மற்றும் பெரும் பயனாக பரிவர்த்தனைகளை சரிபார்த்து விதிகளை அமற்படுத்தும் நோடுக மற்றும் புதிய பிளாக்குகளை பதிவேட்டில் சேர்க்கும் மைனர்க. அந்த பதிவேடு பிளாக் செயின் பொதுவானது, நிரந்தரமானது மற்றும் யாரும் பார்க்கக்கூடியது. இடைநிலையர்கள் இல்லை, தடையில்லா அணுகல். முழுமையான்படை சேமோ. செக்ஷன் 5. நீங்கள் பிட்காயினை எப்படி பயன்படுத்துகிறீங்க? ஒரு பிட்காயின் வாலெட் என்பது உங்கள் பிட்காயினை நான் மற்றும் நிர்வகிக்க அனுமதிக்கும் ஒரு செயலி மட்டுமே. ஒன்றேண்டுக்கு முன்முக வேண்டியது கஸ்டடி பற்றியது. உங்கள் பிட்காயினை யார் உண்மையில் வச்சிருக்கிறாங்க? ஒரு சுய கஸ்டடி வாலெட் நீங்கள் முழுமையாக கட்டுப்பாட்டி இருப்பீங்க. நீங்கள் அதை அமைக்கும் போது அது ஒரு சீட் பிரைஸ், குறிப்பிட்ட வரிசையர் ஒன்லது எப்போ சாதாரண சொக்கக்குன்ற ஒரு வரிசை. இந்த சொக்கை உங்கள் காப்புப்பிரதி. இதிலிருந்து உங்கள் வாலெட்டின் தனிப்பட்ட விசைகள் பெறப்படும். இதை யாராவது பெற்றா அவர்கள் உங்கள் வாலெட்டை மீட்டெடுத்து உங்கள் நிதிகளை கட்டுப்படுத்த முடியும். அதை ஒரு காகிதத்தில் எழுதி கொண்டு பாதுகாப்பான இடலை முற்றிலும் ஆன்லைனில் இல்லாமல் வைக்கவும். இதை புகைப்படமாக இருக்காதீங்க, மின்னஞ்சல் அனுப்பாதீங்க அல்லது டிஜிட்டலாக சேமிக்காதீங்க. நினைல வைங்க. அந்த சொக்கை யாரிடம் இருக்கிறோ அவர்கிட்ட உங்கள் பெக்காயிங் இருக்கும். நீங்கள் அதை இழந்துவிட்டா மீண்டும் பெற முடியாது. ஒரு கஸ்டோடிய வாலெட். ஒரு நிறுவனம் உங்கள் பெட்காயினை உங்கள் சாப்பாக வச்சிருக்கோம். ஒரு வங்கியை போல அமைப்பது எளிது. மேலும் சீட் பிரைஸ் நவிக்க தேவையில்லை. எனவே இவை சிறிய தொகைகளுக்கும் தினசரி செலவுகளுக்கும் நல்ல தேர்வாகும். ஆனால் உங்கள் நிதிகள் அந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கையுடன் வைக்க வேணும். அவர்கள் கணக்கில் முடக்கியா, ஹேக் செய்யப்பட்டா அல்லது மூடப்பட்டா நீங்கள் அணுகலை இழக்கலாம். பிட்காயின் உள்ள ஒரு பயனும் சொல்ல, உங்கள் விசைகள் இல்லைன்னு இல்லை, உங்கள் நாணயங்களும் இல்லை. நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய சில வாலெட் விருப்பங்க இங்கே. எப்போது போல உங்கள் சொந்த ஆராய்ச்சியை ஃபெய்ச்சு நீங்கள் புரிந்து கொள்வதை உறுதிப்படுத்திக்கிட்டு இழக்கத்து யார் இல்லாத நிதிகளை வைப்பு செய்ய வேணாம். சுய கஸ்டடி வாலெட்டுக, கஸ்டோடியல் வாலெட்டுக. தொடங்குவதற்கு மேலே குறிப்பிடப்பட்டுள்ள எந்த சுய கஸ்டடி வாலெட்டும் நாங்கள் பரிந்துரைக்கப்படுகிறது. அவ சீட் பிரேஸ் உருவாக்கும் செயல்முறையை வழிநடத்தும். சிறிய தினசரி கட்டணங்களுக்கு பிளிங்க் பட்டமோ வாலெட் ஆஃப் சட்டோஷி ஆகியவ கஸ்டோடிய லைட்னிங் வாலெட்டுக. அவ விரைவாகும் மலிவாகும். பைனாக்கேஸ் இது விரிவமான பிரைடிங் செக்ஷன் 6. அடுத்து என்ன? பியார் பணம் வடிவமைப்பிலேயே பழுதாக உள்ளது. இந்த அமைப்பு சாதாரண சேமிப்பாளர்களிடமிருந்து வாங்கும் சக்தியை மெதுவாக பன் விநியோகத்தை கட்டுப்படுத்தும் நபலிடம் மாற்றும் வகையில் கட்டமைக்கப்பட்டது. இது சதி அல்ல, தரவிலும் வரலாற்றிலும் இது தெளிவாக தெரிகிறது. பிக்காயின் ஒரு உண்மையான மாற்று வழி. 2019 முதல் அரிதானது, நடுநையானது, யாருக்கும் திறந்ததாக ஒரு பன் வகை உள்ளது. இது பணம் செய்ய வேண்டிய அடிப்படை செயற்பாடுகளை மீண்டும் வழங்குகிறது. எந்த நிறுவனத்தையோ அதிகாரத்தையோ நம்ப வேண்டிய அவசியமின்றி தொடங்குவது நினைப்பதை விட எளிது. ஒரு வாலெட்டை பதிவுக்கும் பேஜு, அதை எப்படி பயன்படுத்துவது என கற்றுக்கிட்டு சிறிய தொகையிலிருந்து தொடங்குங்க. முதப்படி எடுக்கும் முன் எல்லாற்றையும் புரிந்துகொள்ள வேண்டிய அவசியமில்லை. புரித செய்வதிருந்து வருக. இது வெறும் தொடக்கம் மட்டுமே. தி பிட்காயின் டிப்ளோமா என்பது அடுத்த படி. நீங்கள் இங்கே கற்றுக்கிட்டீங்க அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுட்டு ஆரமாயிருங்க. தொடர்ந்து கேவியை கேளுங்க. மற்றும் இந்த பயணத்துக்கு வர வைக்கிறோம். மேலும் அறிய www.myfirstbitcoin.org.